الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد وقال الله تبارك وتعالى ولينصرن الله من ينصره إن الله لقوي عزيز الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اتق دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடத்துமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் பாவங்களிலிருந்தும் தவிர்ந்தே விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு சோதனையான காலத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச மட்டத்தில் மட்டுமல்ல, தேசிய மட்டத்திலும் பல்வேறு சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் ஆளாக்கப்பட்ட நிலையில் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருந்தாலும் அல்லாஹுடைய குர்ஆன், அவருடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிலைமைகள் ஏற்படும் போதும் அந்த நிலையில் நாம் எப்படி நடந்து கொண்டால் அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியுமோ அந்த முறைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம் எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறது. வசதி படைத்த நிலையில் ஒரு செல்வந்தர் எப்படி வாழ வேண்டும், அவர் ஏழையாக மாறும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், சந்தோஷமான அச்சமில்லாத ஒரு சூழலில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், பயமான ஒரு நிலைமை வரும்போது மனிதன் எப்படி மாற வேண்டும், செல்வங்கள் கையில் கிடைக்கும் போது அவருடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், இழப்புகளை சந்திக்கும் போது அவருடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், இவைகள் அனைத்துக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டல்களை மிக தெளிவாக கொடுத்திருக்கிறான். சோதனைகள் என்பது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு புதிய விஷயம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மனிதனை படைத்த காலத்திலிருந்து மனிதனை சோதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் முஸ்லிம்களாக எங்களிடத்தில் ஒரு மனோநிலைமை இருக்கிறது, எங்களுக்கு சோதனை வரப்படாது, உலகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது, சோதனைகளும் அழிவுகளும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வர வேண்டும், நாங்கள் ஒரு முள்ளு கூட குத்திப்படாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு மனோநிலை மனிதர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மனிதர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறார், அலிஃப் லாம் மீம் அஹஸிப அன்னாஸு அன் யுத்ரகூ அன் யகூலூ ஆமன்னா வஹும் லா யுத்ரகூன். இந்த மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹுவை நம்பிவிட்டோம் என்று அவர்கள் சொல்லுவதற்காக அவர்கள் சோதிக்கப்படாமல் விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? மூமின் என்று சொன்னதற்காக, மூமின் என்று சொன்ன மாத்திரத்தை, முஸ்லிம் என்று பெயரை குத்தி கொண்ட மாற்றத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சோதனையிலிருந்து விட மாட்டார். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹி, அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் நிச்சயமாக நாம் சோதித்தோம், அவர்களுக்கும் ஃபித்னா ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோதனை என்கிறது வேறு, வேதனை என்கிறது வேறு, ரெண்டும் ஒரே உருவில் தான் வரும், ரெண்டும் ஒரே உருவத்தில் தான் வரும், ரெண்டும் ஒரே வடிவத்தில் தான் வரும், ஆனால் அதற்கு முகம் கொடுக்கின்றவர்களை பொறுத்து அது வித்தியாசமாகும். யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக் கொண்டே பாவங்களிலிருந்து தன்னையும் பாதுகாத்துக் கொண்டே மற்றவர்களை பாவங்களிலிருந்து தடுப்பதற்கான முழு முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அது சோதனை தான். சோதனை எதற்கு? வகுப்பேற்றத்துக்காக, அடுத்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பது. யாரெல்லாம் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ, இன்னமுமே பாவம் பாவமாக தெரியாமல் இருக்கிறதோ, பாவத்தின் இனிமையை ருசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லது பாவங்களை நன்மைகளாக கண்டுகொண்டிருக்கிறார்களோ, பாவம் செய்பவர்களை கண்டும் அவர்களுக்கு குறைந்தது நாவை அசைத்தேனும் அந்த பாவத்தை சொல்லி அவர்களை பாவத்தில் இருந்து தடுப்பதற்கான முயற்சி செய்யாமல் இருக்கிறார்களோ, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அவர்களுக்கு அதனை வேதனையாக அஜாபாக ஆக்கிறார். ஃபித்னா வேறு, அஜாபு வேறு. ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார், மூமின்களை நாம் அஜாபு செய்வதில்லை, மூமின்களை நாம் சோதிக்கின்றோம். வலக்கது பட்டன்னல்லதீன மின் கப்லிஹி, அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் நிச்சயமாக நாம் ஃபித்னாவுக்குள்ளாக்கினோம், அவர்களை நாம் சோதித்தோம். சோதனை ஏன் வருகிறது? சோதனையின் அகோரம் அதிகமாக அதிகமாக உண்மையான மூமினையும் நயவஞ்சகத்தனமாக இஸ்லாத்துக்குள் நுழைந்திருப்பவர்களையும் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். சோதனையின் போதுதான் வேஷங்கள் வெளியிலே தெரியும். எந்த வேஷத்தை போட்டு தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தினார்களோ அவர்களை நிர்வாணப்படுத்துகின்ற மைதானம் தான் சோதனையினுடைய மைதானம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், பல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காலிமீன், யாரு உண்மையானவர்களோ அவர்களையும், யாரு பொய்யர்களோ அவர்களையும் அடியார்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக இந்த சோதனை. இவர்களை சோதித்துத்தான் அல்லாஹ் அறிய வேண்டும் என்ற தேவையில்லை. உண்மையாளன் யார் என்று சோதிக்காமலே ரப்புக்கு தெரியும், பொய்யன் யார் என்று சோதிக்காமலே ரப்புக்கு தெரியும். ரப்பு சோதிக்கிறது உண்மையான மூமின்களுக்கு, போலிகளையும் உண்மையையும் அடையாளப்படுத்துறதுக்கு. ஆகவே தஃப்ஸீர் எழுதுகிறார்கள், பல யஅலமன்னல்லாஹ், அதனுடைய தஃப்ஸீர் பல யுஅலிமன்னல்லாஹ், அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்தி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சோதனைகளின் போது அடியார்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ரப்பு குர்ஆனில் சொல்லித் தருகிறார். நமது முன்னோர்களான சஹாபாக்களும் வாழ்க்கையில் இரண்டு கட்டங்களை அனுபவித்தார்கள். சிறுபான்மையாக இருந்து கொண்டே பயமுறுத்தல்களுக்கும் அநியாயங்களுக்கும் அகப்பட்ட ஒரு காலம் சஹாபாக்களுக்கு இருந்தது. பெரும்பான்மையாக இருந்தே அவர்களை முழுமையாக அழிப்பதற்கு நாடுகள் எச்சரித்த ஒரு காலத்தையும் சஹாபாக்கள் சந்தித்தார்கள். சஹாபாக்கள் சிறுபான்மையாக இருந்த காலம் மக்காவுடைய காலம். சிறுபான்மை மட்டுமல்ல, எதுவுமே செய்வதற்கு ஆள் பற்றாக்குறை இருந்த காலம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பிற்காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை நினைவு கூறுகிறார். மக்காவிலே எப்படி பயந்து கொண்டிருந்தீர்கள், மக்காவிலே எப்படியான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டது, மார்க்கத்துக்கு எப்படி எச்சரிக்கை, மார்க்கத்தின் அடையாளங்களுக்கு எப்படி எச்சரிக்கை, தொழுகைக்கு எப்படி எச்சரிக்கை, அல்லாஹ்வுக்கு எப்படி ஏற்றி, ரசூலுக்கு எப்படி ஏற்றி, சஹாபாக்களுடைய உடைமைகள் எப்படி சூறையாடப்பட்டது, பெண்கள் எப்படி கேவலப்படுத்தப்பட்டார்கள், சிறுவர்களுக்கு எப்படி கொடுமை கொடுக்கப்பட்டது, கீழ்மட்டத்தில் இருக்கும் அடிமைகள் எப்படி பாலைவனங்களில் உருட்டி உருட்டி அடிக்கப்பட்டார்கள். ரபுல் இஸத் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு சூரத்துல் அன்ஃபாலிலே அதை ஞாபகம் செய்கிறார். வல்குரு வல்குரு சஹாபாக்களை நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூறணும்? இஸ் அன்தும் கலீலும் முஸ்தபாகூன ஃபில் அர்த், நீங்கள் சிறுபான்மையாக இருந்த ஒரு காலம் இருக்கு. பலி மிக கொஞ்சமான நபர்கள். அபூஜஹலுடைய சக்திக்கு முன்னால், உமையத்தின் கலபுடைய சக்திக்கு முன்னால், அபூலகமுடைய சக்திக்கு முன்னால், யூதர்களுடைய சக்திக்கு முன்னால், கிறிஸ்துவர்களுடைய சக்திக்கு முன்னால் எப்படி பயந்து கொண்டிருந்தீங்க? மிகவும் பலகீனர்களாகவே கருதப்பட்டிருந்தீங்க. முஸ்தலாகூனபில்லாஹ், பூமியில் பலகீனர்களாக பார்க்கப்பட்டீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பயந்து கொண்டிருந்தீங்க அந்த காலத்தில். ஒரு கூட்டம் மக்காவில இருக்கையிலான், இனி இது எங்களுக்கு சொந்தமான இடம் அல்ல என்று அபிசீனியாவுக்கு ஒரு கூட்டமே ஓடுறது. எந்த அளவுக்கு இரவு பகலாக பயந்து கொண்டிருந்தீங்கன்னா, பறவைகள் வந்து அதனுடைய தானியங்களை பிறக்கி கொண்டு போவதை போல, மரத்தில் உள்ள ஒரு காயை ஒரு மனிதன் பறித்தெடுப்பதை அதுபோன்று உங்களை காவிர்கள் வந்து பறித்து இழுத்து கொண்டு போய்விடுவார்களோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த காலத்தை ஞாபகம் செய்யும்.
மக்கள் உங்களை அநியாயம் செய்து விடுவார்கள், மக்கள் உங்களை கவ்விக்கொண்டு போய்விடுவார்கள், மனிதர்கள் உங்களை அழித்து இல்லாமலாக்குவார்கள் என்று நீங்க பயப்பட்டீர்களே, அந்த காலத்தை ஞாபகம் செய்ய. அந்த காலத்தில் உங்களை பாதுகாத்தது யார்? அந்த பயத்துக்கு விடை கொடுத்தது யார்? அந்த பயத்துக்கு விடை கொடுத்தது யார்? ஆயுதம் ஏந்தியவர்களா, பட்டதாரிகளா, அறிவாளிகளா, பெரும் படைகளா, அல்லது நீங்கள் உங்களுடைய புத்தியால் அடித்த அடையா? ரப்பில் இந்த அல்லாஹ் குறிப்பிடுகிறார், முழுமையான உதவியை அல்லாஹ் உங்களுக்கு
தந்தார்.
உங்களை பாதுகாத்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தார். அவனுடைய நுஸ்ரத்தை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தான், உங்களை
உறுதிப்படுத்தினான்.
ஹலாலான சாப்பாட்டையும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான். ஏ, இப்படி முஃமின்களுக்கு நாம் செய்தால் ஒரு நாளைக்கு இந்த மனிதர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்றதுக்காக சஹாபாக்களை சுக்ரு செய்ய
சொல்கிறார்கள்.
சஹாபாக்களே, நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். சஹாபாக்களுக்கு பொதுவாக வந்த நிலை அது.
அதே ஆயத்துடைய தொடரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த தனியான சோதனையும் குர்ஆன் சொல்லுது.
ரசூலை, உங்களுக்கு செய்யப்பட்ட தீங்குகள் என்ன, உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் என்ன, உங்களுக்கு எதிராக ஆயுதம் தரித்தவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? ரபுல் இஸத் முழு சூழ்ச்சிகளையும் போட்டு விடுத்தார். குப்பார்கள் உங்களுக்காக சூழ்ச்சி செய்தார்கள். எதற்கு சூழ்ச்சி செய்தார்கள்? இந்த முகம்மத மூணில் ஒன்று செஞ்சிடணும், அல்லது ஒன்றோ அவர்கள் உங்களை கொன்று மூட பார்த்தார்கள். இவரத கதையை முடிச்சா இஸ்லாத்துல கதையை முடிஞ்சது. கொன்று மூட முயற்சி செய்தார்கள். ஆயுதத்தால் வேறே, நஞ்சால் வேறே. அல்லது உங்களை வீட்டுக்குள்ளே அப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க, வீட்டுக்கு வீட்டு காவலில் இருக்க பார்த்தாங்க, வெளியில நடமாட முடியாதவராக, மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே மௌத்துவரை முடங்கி இருக்கணும் அப்படியும் இருக்க பார்த்தாங்க. அவ் யுஹ்ரிஜு, அல்லது ஊரிலிருந்து உங்களை வெளியிருக்க பார்த்தாங்க. இந்த ஊரை விட்டு வெளியில போய் இஸ்லாம் தேவைன்னா இந்த மக்காவுக்குள்ள செய்கிறாரு, மக்காவை விட்டு வெளியில போ. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் புதிய சப்தங்கள் அல்ல, அபூஜஹலுடைய சப்தங்கள் திரும்ப கேட்கிறது, மறு ஒளிபரப்பு. எங்களுக்கு புதிதாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு இந்த சப்தங்கள் எல்லாம் புதிய சப்தங்கள் அல்ல. ரசூலுக்கு தனிப்பட்ட சோதனை, சஹாபாக்களுக்கு பொதுவான சோதனை. ரசூலை கொல்லுவதற்கு சூழ்ச்சி வேண்டுமா, ரசூலை வீட்டுக்குள் முடக்கி வைக்க சூழ்ச்சி வேண்டுமா, ரசூலை ஊரில் இருந்து துரத்த சூழ்ச்சி வேண்டுமா? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி வெல்லி. வயம் குரூன வயம் குரூனல்லாஹ், வயம் குரூன வயம் குரூனல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாகிரீ, அல்லாஹ் சூழ்ச்சி செய்பவர்கள் மிகச்சிறந்தவர். இந்த அடிப்படையை முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொண்டால் ஒரு நாளும் நாங்கள் மனம் தளர மாட்டோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிறைய மக்கள் நினைக்கிறாங்க பொறுமை பொறுமை என்று சொல்வது பிழை என்று நினைக்கிறாங்க. அவர்கள் நினைக்கிறார்கள் பொறுமை என்பதன் அர்த்தம் கோழைத்தனமல்ல, பொறுமைக்கு அர்த்தம் கோழைத்தனமல்ல, பொறுமைக்கு அர்த்தம் கோழைத்தனமல்ல. அந்த சோதனைகளில் பொறுக்க சொல்றானே, என்ன பொறுக்க சொல்றான்? அந்த சோதனையின் போது நீங்க நினைக்கணும், எங்களுடைய ஒரு பாவம், எங்களுடைய ஒரு தவறுதான் இந்த சோதனை வருவதற்கு காரணம். அந்த பாவத்தை விடணும், பாவத்தை விட்டு அல்லாஹ்வுடன் இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு பெயர் சபர். பாவத்தை விடவும் பொறுமை தேவை, நன்மை செய்யவும் பொறுமை தேவை. வட்டியில் ஊறி இருந்த ஒரு வியாபாரி வட்டியிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு பெரிய பொறுமை தேவை? அவருடைய வியாபாரத்தை ஹலாலாக மாற்றிக்கொள்ள எவ்வளவு பெரிய பொறுமை தேவை? அல்ல, அதைத்தான் சொல்றார், சோதனையை கண்டே நீங்கள் உங்களை மாற்றியமைங்க, இப்ப உங்களுக்கு தக்குவா உண்டாகும். நீங்கள் பொறுமை கொண்டு அல்லாஹுடைய அச்சத்தை உண்டாக்கி கொண்டால் யாருடைய சூழ்ச்சியும் உங்களிடம் வருகாது. நான் எவருக்கும் கைதுகம் செய்ய, அவர்கள் என்னதான் திட்டம் திட்டட்டும், எந்த பூட்டி அறைகளுக்குள் திட்டம் திட்டட்டும், எந்த இடங்களில் திட்டம் திட்டட்டும், எந்த அறிவாளிகள், மோசக்காரர்கள், பசாதுக்காரர்கள், அட்டுடையக்காரர்கள் திட்டம் திட்டட்டும், எதுவும் உங்களில பதிக்காது, அவர்களுக்குள்ள வெடித்து நீங்க சபரையும் தக்குவாவையும் உண்டாக்கிக் கொள்ள. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமது முன்னோர்களான சஹாபாக்களையும் அல்லாஹு சென்று சோதித்தார். ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு இன்னொரு பாடத்தையும் நினைவூட்டுகிறது. ஆழமாக சிந்திக்க வேண்டும், முஸ்லிம்களாகிய நாம் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் உலகத்தை சேர்த்தவும் பாதுகாக்கவும் தான் பாவிக்கிறோம். அறிவை பயன்படுத்துறது காத்து சேர்க்கிறது, உடலில் உள்ள சக்தியை பயன்படுத்துறது செல்வத்தை அதிகரிக்கிறது. அறிவும் ஆளுமையும் செல்வமும் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது உலகத்தை சேர்த்தவும், சேர்த்திய உலகத்தை பாதுகாக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு மேல போய் தீனையும் பாவிக்கிறாங்க, அதுக்கா தீனையும் பாதுகாக்கிறாங்க, துனியாவுக்கு நொந்திடாம இருக்கு. அவ்வளவையும் செய்துட்டு அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறோம், தீனுடைய பேரில் செய்யப்படும் அநேகமான காரியங்களை நிறைய பேர் துனியாவுடைய லாபத்துக்காக செய்கிறார்கள். பாருங்கள், சகவாழ்வு என்று ஒன்று செய்வோம், சகவாழ்வு பிற மத சகோதரர்களுடன் ஒரு தொடர்பை பேணுவதற்காக நாம செய்கிற சகவாழ்வும் சகாபாக்கள் பண்ணிய சகவாழ்வும் வித்தியாசம். நாம ஏன் சகவாழ்வு செய்கிறோம்? எங்களை சொத்து செல்வங்களுக்கு ஒன்று நடந்துடக் கூடாது அவனால, அதுதான் நம்ம சகவாழ்வு. அவனுக்கு பார்சல் கொடுக்கிறதும், அவனுக்கு ரத்தம் கொடுக்கிறதும், அவனுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டதும் எங்களை சொத்து பத்துக்கு ஒன்று வாங்கிடக் கூடாது. நாம அகிலாசை காட்டணும், வைக்கத்தான் நாம் ஏனவர்களுடன் நல்லதாக நடந்து கொள்றோம். எங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையில ஒரு கீறல் கூட வந்துடக்கூடாது, கீறல் கூட வந்துடக்கூடாது. அதுக்கு ஆதாரம் காட்டிக்கொள்ளும் சகாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக காட்டினதே 11 மனைவிமார்களோட நிம்மதியாக இருக்கவில்லை, சஹாபாக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கவில்லை, அடிச்சிருவாங்க என்று பயத்திலே இல்ல. சஹாபாக்கள் அகலாக்கை காட்டி சகவாழ்வு போயிருந்ததே அவர்கள் அவசரமாக கலிமாவுக்குள்ள வந்துவிட்டோம். சகவாழ்வுடைய இரண்டு பகுதி இருக்கு, ஒரு பக்கம் கலிமாவுக்கான தாவத் கொடுக்கப்படுகிறது, மற்ற பகுதியில் சகவாழ்வினூடாக உள்ளே ஈர்ப்பதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. நம்மிடத்துல தாவத்தே இல்ல, தாவோட இல்ல, வெறும் போலியான சகவாழ் இருக்குது. எங்க இஸ்லாத்துக்குள்ள வரப்போறாங்க? முழு நோக்கமும் துனியாவை பாதுகாக்கிறது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக சஹாபாக்கள் அழைக்கிறார், மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. அல்லாஹுடைய நல்லடியார்கள், நாம் ஏன் நம்மளோட பழகுறவர்களுக்காவது அவர்களுக்கு விளங்குற பாசையில சொல்லாம இருக்கிறோம்? ஒரு பக்கத்தில் நினைக்கிறேன், அந்த கடமையை செய்யாததுதான் அல்லாஹ் குத்தி காட்டுறான். நீ தீனையும் பாவிக்கிறாய், இந்த துனியா நோகாம இருக்க, உன்னோட இருந்த எத்தின அந்நியர்கள் கலிமா இல்லாம கவருக்குள்ள போறான். நீ பயப்படுறா, இது நடக்காம இருக்கத்தான், நீ செய்யாம இருந்தாலும் உன்னை நோவிச்சு காட்டணும். கலிமாவை சொல்றதுக்காக நோவிக்கப்படுது, எவ்வளவு பெரிய சவால். உண்மையில் ஆத்திரத்துக்கு அடிக்க அனுமதி கொடுப்பதாக இருந்தால், ஆத்திரத்தின் போது ஆவேசப்பட்டு கிளறி தருவதற்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால், சஹாபாக்களுக்கு ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் மக்காவில கொடுத்திருப்பான், மக்காவில கொடுத்திருப்பான். மக்காவில தான் கிடைச்ச அவ்வளவு அடியும் கிடைச்சு. ஆனா ரப்பு என்ன சொன்னார், கையை நீட்டிட கூடாது, கையை உயர்த்திட கூடாது, குஃபு ஐதியக்கும், கைகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க, தொழுகை நேரத்துக்கு தொழுங்க, உங்களோட வணக்கங்களை செய்து கொண்டீங்க, கையை தூக்கிட கூடாது. 13 வருஷம் ரப்பில் இருந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மக்காவில் அவர்களை பொறுத்து வைத்தார். எப்படியான சோதனைகள், ஒரே குடும்பம் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு அதாவது செய்யப்படும். யாசிர் ரவி அல்லாஹான் ஒட்டகத்தின் ரெண்டு ஒட்டகங்களில் ரெண்டு கால்களையும் கட்டி ரெண்டு பக்கமாக விரட்டப்படுகிறார்கள், ரெண்டாக கிழிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தந்தையிட முன்னால் அந்த குடும்பம். அதில் சுமையா ரவி அல்லாஹான் வயதான அந்த பெண்ணை கேவலமான கோலத்தில் கொலை செய்தார்கள். இதையெல்லாம் பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இருக்குது சஹாபாக்கள் அழுவாங்க, யார சூழல்லா இஸ்லாத்துக்குள்ள வந்த உதவி இறங்கும் என்று சொன்னீங்களே, எப்போ இறங்கும்? உதவியை கேட்டு தர மாட்டீங்க. நான் இன்னைக்கு 4 துவா கேட்டுட்டு உதவி இல்லையே மனம் உடைஞ்சு போறோம். ரசூலுல்லா இருக்கிறான், அல்லாஹோட நேரடி தொடர்புள்ளவர். எங்களுக்கு உதவிய கேட்டு கொடுக்க மாட்டீங்களா? வேண்டளவு உதஞ்சி அடிஞ்சிருவாடா அப்படி சொன்னான். யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்க, சுவர்க்கத்தில் நாங்கள் ரெண்டு கூட்டமும் சந்திப்போம். பைன மௌஈத கோவில் ஜென்னா, உங்களை சந்திக்கிற இடம் ஜென்னல். அந்தந்த இடத்தில் எந்த வியூகங்களை பாவிக்க வேண்டுமோ அதை குர்ஆன் சொல்லி தருகிறது. உடனே குர்ஆன் வருகிறது, குர்ஆனுடைய வசனம் வருகிறது. அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீன கலவு மின் கப்லி, உங்களுக்கு முன்னால சென்றவர்கள் செய்தது போன்ற, அவர்கள் முகம் கொடுத்ததை போன்ற சோதனைகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் சுவர்க்கம் போக நினைக்கிறீர்கள். யாரப்பா தெரிஞ்சது? மக்காவில கொடுமைப்படுத்தப்படுகிற முஸ்லீம்களை பார்த்து அல்ல, அவர்களிட்ட கேட்கிறான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இதை விட சோதிக்கப்பட்டாங்க, அதை காணாம நீங்க சுவர்க்கம் போகலாம். கேட்டாங்க சஹாபாக்கள், எங்களை பார்க்கவா அவங்க சோதிக்கப்பட்டாங்க, நாங்க படுகிற பாடு பெரியவே. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னோர்கள் எப்படி சோதிக்கப்பட்டாங்க? இரும்பு சீப்பினால் தலை வாரப்பட்டது, இரும்பு ஆணிய தலையில் அடிச்சாங்க. மரத்தை அறுக்கிறது போல மரம் அறுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வாளால் மனிதனை இரண்டாக பிளந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்காக அந்த சோதனை உங்களுக்கு வரையில்லை. பிறகு சொன்னாங்க நபியே மக்கள் கேட்பாங்க அல்லாஹ்வோட உதவி எப்ப வரும், அல்லாஹ்வோட உதவி எப்ப வரும் என்று கேட்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, உதவி தூரத்தில இல்ல பக்கத்தில் தான் இல்லை. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக பல விஷயங்களை ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு கற்றுத்தந்து விட்டு போகிறது. பல விஷயங்கள் எங்களுடைய கவனங்கள் அல்லாஹ்விலிருந்து திரும்பும் போதே, பாவங்களுக்கு உற்சாகம் வரும் போதே, பாவத்தை தடுப்பதற்கு ஆள் இல்லாத போதே, தீனிலே சோம்பேறித்தனம் வரும் போதே, தீனுக்காக அர்ப்பணிப்பவர்கள் பின்வாங்கும் போதே, அல்லாஹ் அவருடைய தீனை திரும்பி பார்க்குகின்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றார். இது நாங்கள் ஒவ்வொருவர்களும் படிப்பினை பெற வேண்டிய விஷயம். ஆனால் அதே நேரம் எங்களுக்கு இன்னொரு கடமை இருக்கிறது, பாவிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுப்பது. அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள், மம்லூம்கள், அவர்களுடைய துஆ கபூலாகும், துஆ கபூலாகும். அநியாயக்காரர்கள் இரவில் உறங்கும் போதே அநீதி இழைக்கப்பட்டவர்கள் கண் விழித்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்களானால், அநியாயக்காரர்களின் ரெண்டு கண்களில் ஒரு கண் விழித்திடும். ஒன்றோ அவர்களுடைய கல்வி விழிக்கும், இஸ்லாத்துக்குள் வந்துடுவார்கள், அல்லது அவர்கள் தூக்கமே போகாத தர்ம அடி கிடைக்கும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜமாத்துகள் அனுப்பப்படும் போது, சஹாபாக்களை அனுப்பும் போது சொல்லி அனுப்புவார்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்களின் பத்துவாவுக்கு ஆளாகிறார்கள். ஒன்றும் செய்யாதவர்கள் அநீதி இழைக்கப்படுகிறார்கள். அந்த அநீதி இழைக்கப்பட்டவர்களின் துஆவை பயந்து கொள்ளுங்கள். ஏன் திரையே இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அது கபூலாகும். அவர்களுக்கு நாம் பல வழிகளில் உதவி செய்யணும். பணத்தால் உதவி செய்யணும், வார்த்தையால் உதவி செய்யணும், உற்சாகப்படுத்தணும், அவர்களுக்கு இந்த படிப்பினைகளை எடுத்து சொல்லணும், அதைப்பட்டவர்களை தைரியப்படுத்தணும். அது முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவர்களுடைய ஒரு மேலான கடமை. ஒரு முஸ்லிமை சங்கை செய்வதே இன்னொரு முஸ்லிமின் மீது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு விஷயங்களை சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். அதிலே ஒன்று சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களுக்கு வழிகாட்டி கொடுக்கணும். உள்ளத்தில் எழும்பும் அந்த கடும் கோபமும், இழப்புகளை காணும் போது வரக்கூடிய ஆவேசமும், கண் கலங்குகின்ற கண்களும், அப்போது நாவால் வெளிப்படுகின்ற அந்த வார்த்தைகளை லானத்தாக மட்டும் ஆக்க வேண்டாம். அதை கொண்டு எங்களுக்கு எந்த லாபமும் வரப்போறது, சாபமிடுதல். அதை தவிர்த்து அந்த நேரத்தில் நாம் ஹிதாயத்துக்கு துவா செய்ய முடியும் என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய ஒரு பெரும் தன்மை. நாங்கள் நினைத்துவிடக் கூடாது, இவ்வளவு பெரிய துரோகம் செய்தவனுக்கு ஹிதாயத்துடைய துவாவா இல்லை, அல்லாஹ் அதனை மர்மமாக வைத்திருக்கிறார். நீங்கள் ஹிதாயத்துக்கு துவா செய்யும் போது ஹிதாயத்துள்ளவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும், இல்லாதவரை அல்லாஹ் எப்படி அவரை பார்க்கணுமா பார்த்துக் கொள்வான். ஒரு நாளும் நினைக்க கூடாது அநீதி இழைத்தவர்களை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறானே, அநியாயக்காரர்களை காணாமல் இருக்கிறானே, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறானே. இல்லை, குர்ஆன் சொல்கிறது அநியாயக்காரர்களை பிடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது, விட்டு பிடிப்போம், பிடித்தால் விடமாட்டோம். இன்னல்லாஹ லயும்லி லில்லாலிம் அநியாயக்காரனை அல்லாஹ் கொஞ்சம் டைம் கொடுத்து வச்சிருக்கிறான், பிடித்தால் கலந்து கொள்ள முடியாத பிடியாக பிடிப்பான், தப்பிக்கொள்ள முடியாத பிடியாக பிடிப்பான். சரித்திரத்தில் எவ்வளவு பெரிய சரித்திரங்கள் இருக்கிறது, அநீதி இழைக்கப்பட்டவர்கள் குரல்கள் அல்லாஹுடைய அரசை தட்டி இருக்கிறது. அநியாயக்காரர்களை அல்லாஹ் ரொம்ப கடுமையாக தண்டித்திருக்கிறார். எந்த அளவுக்கு தண்டித்தான் என்றால், அநீதி இழைக்கப்பட்டவர்களை அவர்களை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள், இவ்வளவு இவனை தண்டிக்கிறான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜமல் யுத்தம் முடிந்து அவர்கள் ஒட்டகத்தில் அவர்களை ஏற்றி அனுப்புகிறார்கள் மதீனாவுக்கு. ஹௌதஜ் பெண்கள் ஒட்டகத்திலே உட்கார்ந்தவுடன் நாலு பக்கமும் பிழையால் பிளவையால் மூடுவார்கள். அதிலே உட்கார்ந்தவுடன் ஒரு காடை இரண்டு சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு கேவலமானவர். அதில் தாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்திருக்கும் அந்த இடத்தின் திரையை நீக்கி அதற்கு தாயிஷாவை பார்க்கிறார். பார்த்ததை அவர்களை கேவலப்படுத்த, ஆயிஷாவை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று ரொம்ப அசிங்கமாக கதைத்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்பவும் அதிர்ந்து போனார்கள், ரொம்பவும் கவலைப்பட்டார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். முஸ்லீமாக இருந்தும் என்னை இவன் பார்த்து, இவனுடைய தாயாக உம்முல் முஃமினீனாக இருந்தும் என்னை இப்படி கேவலப்படுத்துகிறானே. அவர்களை அறியாமலே மூன்று பத்துவாக்கள் நாவிலிருந்து வெளிப்பட்டு விட்டது. அல்லாஹ் இவனுடைய கண்ணை குருடாக்கட்டும், இரண்டு கைகளையும் இல்லாமலாக்கட்டும், இவனை சிலுவையில் அறைய செய்யட்டும் என்று பத்துவா செய்து விட்டார். வைரத் ரோஷம். சரித்திரத்தில் இவளுக்கு கசீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், கொஞ்ச நாள் போகல அவனுடைய இரண்டு கண்களும் குருடாகிவிட்டது. பின்னால் பகதாதின் ஒரு ஊத்த குப்பை அவனுடைய சடலம் இருந்தது. ரெண்டு கைகளும் வெட்டப்பட்டு சிலுவையில் தொங்கவிடப்பட்ட பிறகு அவனுடைய ஜனாதா குப்பையில் வீசப்பட்டிருந்தது. அதில் தாயிஷாவின் மூணு துஆக்களும் கபூலாக்கப்பட்ட அந்த சூரத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறார். அநீதி இழைக்கப்பட்டவர்களின் குரல் சாதாரண குரல் அல்ல. அநேகமாக அநீதி இழைக்கப்பட்டவர்கள் இயலாதவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் அவர்களை விடுவானா? நிச்சயமாக விடமாட்டான். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை முழு முஸ்லிம் சமுதாயமும் இந்த மூன்று விடயங்களிலும் கவனம் செலுத்தணும். முதலாவது, அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான், அடுத்த அந்தஸ்துக்கு எங்களை உயர்த்த. எமக்கு முன்னால் இருப்பது பொறுமையும் அல்லாஹுடைய நெருக்கத்தை கூட்டுவதும். இரண்டாவது, நம்முடன் இருப்பவர்களுக்கு, நம்முடன் இருக்கும் பிற மதத்தவர்களுக்கு கலிமாவை சொல்லுகின்ற முறையாக, ஹிக்மத்தாக, தீவிரம் இல்லாமல், பயங்கரம் இல்லாமல் சொல்லுகின்ற அந்த காலம் மலர்ந்திருக்கிறது. மூன்றாவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலால், உள்ளத்தால், ஆலோசனையால், துஆவினால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற அந்த மூன்று பொறுப்புகளையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார். ஆகவே இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து தருவானாம். யா அல்லாஹ், பூரா உலகத்திலும் உள்ள மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்து தருவாயா. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து தருவாயா. இரக்கம் காட்டுவாயாக. இந்த உம்மத்தை சோதனைகளிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. தாங்க முடியாத ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக. பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்பாயாக. கலவரங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. உயிர்கள், உடைமைகள், மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்திருவாயாக. பெண்களுடைய கற்புகளை நீ பாதுகாத்தருள்வாயாக. பாவங்களிலிருந்தும் இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்திருவாயாக. இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பாவம் செய்பவர்களுக்கு நினைவூட்டும் ஒரு நிகழ்ச்சியாக நீ மாற்றி அமைப்பாயாக. எதிர்காலத்தை சிறந்ததாக ஆக்குவாயாக. முதல் மனிதர் காலடி எடுத்த இந்த பூமியை வரக்கத்துள்ள பூமியாக, ஈமான் நிறைந்த ஒரு பூமியாக ரஹ்மானே நீ மாற்றி அமைப்பாயாக. இந்த தீவு பூராகவும் முஸ்லிம்களை கொண்டு நீ நிறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்ச்சிகளை நல்ல மனிதர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை நீ ஏற்படுத்திடுவாயாக. யாரெல்லாம் இழந்தார்களோ, பாதிக்கப்பட்டார்களோ, காயப்பட்டார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் மன நிறைவு கொடுத்துடுவாயாக, இளந்தவிகளை திருப்பி கொடுப்பாயாக, இளந்தவிகளை திருப்பி கொடுப்பாயாக, இழந்த தைரியத்தை அவர்களுக்கு மீட்டி கொடுத்துடுவாயாக, செழிப்பாக அந்த ஊர்களை மாற்றியமைப்பாயாக, அடுத்த ஊர்களை நீ பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை வளமாக்குவாயாக, முஸ்லிம்களுடைய செல்வத்தை நீ பாதுகாப்பாயாக, பொருளாதாரத்தில் அநியாயமும் பாவமும் செய்கின்ற முஸ்லிம்களை அதிலிருந்து நீ பாதுகாத்து முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்தருள்வாயாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.